ஹரி ஓம்.
அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதுல பூத விவேகம் அப்படிங்கிற தலைப்புல கடந்த வகுப்புகள் மூலமா 36 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். அந்த 36வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படைப்பின் அம்சமாக பஞ்சபூதங்கள் இருக்கு. அது பூமி முதல் கொண்டு மற்ற பூதங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா பூதங்களுமே அப்படியே நுண்ணிய அணுவாக மாறி அவைகளெல்லாம் கரைந்து போனாலும் கூட அந்த அழிவுக்கு பின்னால் என்ன மிஞ்சும் என்று ஒரு கேள்வி உன்னுடைய புத்தியிலே எழுமானால் அந்த கேள்வியை எழுப்பியவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம கேட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது பஞ்சபூதங்கள் வந்து பகுக்கப்படலாம், அந்த பஞ்சபூதங்களுக்கு அழிவு ஏற்படலாம், அந்த அழிவை பற்றி பேசலாம். ஆனால் அப்படி அழிவை பற்றி பேசிக்கொண்டு வந்த அந்த பஞ்சபூதங்களினுடைய ஆதி மூலமாக ஆகாசம் இருந்தது என்று நம்ம பார்த்தோம். அப்ப அந்த ஆகாசத்திலிருந்து தான் எல்லா பூதங்களும் வெளிப்பட்டன. அப்ப அப்படிப்பட்ட ஆகாசத்தை பகுக்க முடியாது. அப்ப அந்த ஆகாசத்துக்கு அழிவு என்ற ஒரு கருத்து எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினாருன்னு நம்ம பார்த்தோம். அப்ப இது மாதிரி பகுத்து அழியும் தர்க்கம் என்பது ஆகாசத்திற்கு பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, அத்வைதம் வந்து இதுக்கு ஆழமான ஒரு உண்மையை புரிய வைக்கும். மற்ற எந்த சாஸ்திரங்களும் இதை புரிய வைக்க முடியாது. அத்வைதம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப ஆகாசம்னு ஒன்று இருக்குது, அந்த ஆகாசத்துக்கு ஒரு அழிவு ஏற்படும் என்று சொல்லக்கூடியவன் இருக்கான் இல்லையா. அந்த அசத்துவம், அதாவது ஆகாசத்தின் அசத்துவம் என்பது உண்மையான அழிவு அல்ல, அது அதிஷ்டான விசாரணை என்று தெளிவுபடுத்தும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அத்வைத வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் படைப்புங்கிறது கிடையாது. இந்த படைப்பு வந்து மனசு தான் உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ இந்த படைப்புல பஞ்சபூதங்களும் ஆகாசமும் இருப்பது போல நமக்கு தெரியுது. அப்போ அந்த வெட்ட வெளிங்கிற ஆகாசத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் உண்டாக்கப்பட்டு இதில் கேலக்சி வந்து, அந்த கேலக்சியில் சூரியன் வந்து, அந்த சூரியனில் மற்ற கோள்கள் வந்து, அந்த கோள்களில் பூமி வந்து, பூமியில் நாமெல்லாம் பிறந்து நம்ம இப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற வாழ்க்கை முறையை நாம் பார்த்து அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அங்கே சயின்டிஸ்ட்டுங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உலகம் படைப்பதற்கு முன்னாடி ஒன்று மட்டும் இருந்தது, அது வந்து ஒரு பார்ட்டிக்கல் இருந்தது. அந்த பார்ட்டிக்கல் வெடிச்சு பிக் பேங் தியரி மூலமா உலகம் வந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. புத்த மதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீக்கி பார்த்தா கடைசியில ஒண்ணுமே இல்லை, அங்க சூன்யம் மட்டுமே இருந்தது அப்படின்னு புத்த மதம் சொல்லிடுச்சு. அப்ப இவங்க இப்படி இரண்டு சமாச்சாரமும் இருவேறு கருத்துக்களை நம்ம பார்க்கறோம். ஆக்சுவலா சயின்டிஸ்ட் வந்து பிக் பேங் தியரி பேசுறான், புத்த மதம் வந்து சூன்யத்தை பேசுது. ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசுற வார்த்தைக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் லாஜிக். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சூன்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு பெரிய அறிவு தேவையே கிடையாது, பெரிய ஞானம் தேவையே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இல்லைன்னு சொல்றதுக்கு யார் வேணா சொல்லலாம்ல. நான் கேட்கறேன், எங்க அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கறேன், நீங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டீங்க, அதோட டாபிக் முடிஞ்சுது. இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நான் எந்த கேள்வியும் கேட்கவே முடியாது, அடுத்த கேள்வியும் நான் எழுப்பவே முடியாது. இப்போ நான் பேசுகிற டாபிக் வந்து ரொம்ப ஹை லெவல் டாபிக்ங்க, ரொம்ப மைனூட்டாக கவனிக்கணும். அதாவது இல்லை என்று நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, நான் அங்கே ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டேன், இல்லை என்று நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படி சொன்ன உடனே அடுத்த கேள்வி எங்கிட்ட இருந்து எழுந்திருக்காது, ஏன்னா இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அதை பற்றி என்ன கேட்கறது இருக்குன்ட்டு நான் சும்மா இருப்பேன். அதுவே நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த இருக்குன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்ன பிறகு நான் 1008 கேள்வி கேட்கலாம். எப்படி கேட்கலாம், எங்க அங்கே இருந்தது என்ன, அது வெள்ளையா கருப்பா, உயிர் உள்ளதா உயிரற்றதா, அப்படி இப்படின்னு நான் 1000 கேள்விகள் எழுப்ப முடியும். ஏன்னா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், கேள்வி பிச்சுக்கிட்டு வரும். ஆனால் இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த கேள்வியும் தேவையே இல்லை. அப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, புத்த மதம் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை செய்து பயங்கரமான தவம் இருந்து பல ஆண்டுகளாக பல பயிற்சிகள் செஞ்சு முயற்சிகள் செஞ்சு கடைசியில் என்ன சொல்லிடுச்சு, ஒன்றுமில்லை சூன்யம் அப்படிங்குது. அப்ப இதை சொல்றதுக்கு எதுக்கப்பா இத்தனை பயிற்சி, இத்தனை முயற்சி, இவ்வளவு வேலை, இவ்வளவு வெட்டியா எல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லைன்னு நீ சொல்றத ஒரு ரோட்ல போயிட்டு இருக்க ஒரு சாதாரண ஆளை கூப்பிட்டு கேட்டா கூட அவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்ப நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, கடவுள் இல்லை, எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க, கடவுள் இல்லை, அவ்வளவுதான் ஒரே வார்த்தை. இல்லைன்னு சொன்ன பிறகு நீங்க அவங்ககிட்ட என்னத்தை போய் கேட்க முடியும்? கடவுள் இருக்குன்னு சொன்ன பிறகுதான் ஆயிரம் ஆயிரம் கேள்வி கேட்கணும். எங்க அது மாரியம்மாவா காளியம்மாவா, முருகனா விநாயகரா, இல்ல சிவமா விஷ்ணுவா, கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நம்முடைய இந்து தர்மத்திலேயே ஆயிரம் ஆயிரம் கேள்வி எழுப்பலாம். நீங்க சொல்ற கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க, அந்த கடவுள் சிவமா இருக்குமா, இல்ல விஷ்ணுவா இருக்குமா, இல்ல விநாயகரா இருப்பாரா முருகரா இருப்பாரா அப்படின்னு நாம ஆயிரம் ஆயிரம் கேள்வி கடவுளை பற்றி கேட்கலாம். மற்ற மாற்று மதங்கள் அது இயேசுவா, இல்ல இஸ்லாத்துல வரக்கூடிய அல்லாவா, இப்படி கேள்வி கேட்டுட்டே போகலாம். அப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா கேள்வி எழுந்திருக்கும், ஆனா இல்லை என்று சொல்வதற்கு விளக்கமே தேவையில்லை. அப்ப நீங்க பாருங்களேன், எஸ்கேபிசம்னு பேர், இதுக்கு பேர் எஸ்கேபிசம், அதாவது தப்பிச்சிக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னா முடிஞ்சதுங்க, ஒரு பதில் சொல்ல வேண்டியதில்லை, எந்த விளக்கமும் தேவையில்லை. அப்ப இதை தான் புத்த மதம் சேர்ந்திருக்கு. இதை கேட்ட உடனே நமக்கு நம்மளுடைய ரிஷிகளுடைய நையாண்டி புரியுதுங்களா? அப்ப நம்ம ரிஷிகள் ஏன் நையாண்டி பண்ண மாட்டாங்க? ஏன்பா இல்லைன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு வாய்க்கோசாம இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி அதுல இருந்து ஆயிரம் ஆயிரம் விஷயத்தை கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறிய, உனக்கே இது மனசாட்சி தொட்டு சொல்லு நியாயமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இதைத்தான் நாமளும் இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்முடைய ஆராய்ச்சி, இந்த சயின்டிஸ்டுகளுடைய ஆராய்ச்சி எல்லாம் என்ன, இந்த உலகம் என்பது ஒரு பெருவெடுப்பு கொள்கையில ஒன்றுமே இல்லாத நிலையில ஒன்று வெடிச்சுதுங்க, அதுல இருந்து உலகம் வந்ததுன்னு சொல்றீங்க. சரி, அப்ப ரிவர்ஸ்லேயே போகலாம். இங்க எல்லாம் அழிவுக்கு உட்பட்டுட்டே வருது, எல்லாம் அப்படியே காணாம போயிடுது, கடைசியில பஞ்சபூதங்களும் அழிஞ்சு போயிடுது, உலகமே கரைஞ்சி போயிடுது, அங்க கடைசியில என்னங்க இருக்கும்? வெட்ட வெளி மட்டும் இருக்கும். அப்ப வெட்ட வெளி மட்டும் இருக்கும் அப்படின்னா அந்த வெட்ட வெளி மட்டும் இருக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதுவும் நம்மளால சொல்ல முடியாது இல்ல. இத்தனையும் அழிஞ்சு போகும்போது அந்த வெட்ட வெளிக்கு கூட ஒரு அசத்து தன்மைய உருவாக்கலாம்ல. அப்ப இதைதான் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஆகாசத்தின் அசத்துவம் என்பது, அதாவது சத்துனா இருக்கிறது, அசத்துவம் என்றால் இல்லை, அங்க ஒன்றுமே இல்லை என்பது கூட உண்மையான அழிவே இல்லை. ஏன்னா இங்க அதிஷ்டானம் என்னன்னு பாருங்கப்பா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஆகாசம் கூட அழிஞ்சு போச்சுன்னு ஒருத்தர் சொல்றான்னா அதை சொல்றவன் யாருன்னு நம்ம கேட்போம். ஒருத்தர் சூன்யம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றான்னா சொல்றவன் யாருன்னு நம்ம கேட்போம். அப்ப இது மாதிரி ஒரு கேள்வியை நம்ம எழுப்புனா அதை சொன்னவன் இவன் தான் சொன்னா அவன் இருந்துதானே சொல்லிட்டு இருக்கிறான், அவன் எங்கிருந்து சொன்னான் அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி கேட்போம். அப்ப அந்த இருப்பு தான் இங்க கடைசியில சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா ஏதேனும் ஒன்று இருந்திருக்க வேண்டும், அதுல இருந்துதான் எல்லாம் வெளிப்பட்டிருக்க வேண்டும். அங்க ஒன்றுமே இல்லை என்று சொல்வது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். இதைதான் கடந்த ஸ்லோகத்துல சொல்லி, அப்ப ஆகாசத்துக்கு அழிவு எதற்கு, அந்த அழிவை யார் அறிகிறார், அழிவை நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா அந்த அழிவை அறிகின்றவன் யாரோ அவன் தான் நீ, தத்துவமசி. இதுதான் நம்முடைய சனாதன தர்மம் சொல்ற உபதேசம். அப்ப அழிவு என்பது ஒரு கருத்து மாத்திரமே, அந்த கருத்து எழும் இடம் வந்து என்றும் அழியவே அழியாது. இதுதான் நம்ம சனாதன தர்மம் சொல்ற அருமையான சாரம். இதுதான் நம்ம சனாதன தர்மத்தின் சிறப்பு. இதை எந்த தர்மமும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க இல்லை, சூன்யம், இருக்கிறது, என்ன வேணா நீங்க சொல்லுங்க, அப்படி சொல்றவன் அந்த கருத்தை சொல்பவன் எங்கிருந்து சொல்கிறான், அந்த இடம் எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு இருப்பு, அந்த இருப்புல இருந்துதான் எதுவுமே வெளிப்பட வேண்டும். அப்ப அதை சொல்பவன் யாரோ அவனே அந்த இருப்பு, அவன் மூலமாகத்தான் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த நம்முடைய ரிஷிகள் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அழிவை நினைக்கின்ற புத்தி எங்கு நிற்கிறது அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அழியாத நான் என்ற தன்னுணர்வில் நிற்கிறது என்று கடந்த செயலினுடைய சித்தாந்த வரியா நம்ம பார்த்தோம். இப்ப இன்றைக்கு நம்ம 37வது ஸ்லோகம் பார்க்க போறோம். அத்தியந்தம் நிர்ஜகத் யோம யதாதே புத்திம் ஆசிரித்தம் கைத சன் நிராகாசம் குதோ நாஸ்ரயதே மதிம். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 37வது ஸ்லோகத்துல உன் புத்திக்குள் உலகமே இல்லாத, அதாவது அந்த ஆகாசம் கூட இல்லை, நிர்ஜகத் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. அங்க ஆகாசம் இல்லை, எதுவுமே இல்லை, உலகமே இல்லை அப்படிங்கிற போது அந்த கருத்து முழுமையாக தாங்கி கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த ஆகாசமே இல்லாத எது தாங்கி கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட கருத்து உன் புத்தியில் ஏன் தங்க முடியாது அப்படின்னு இன்னொரு கேள்வி எழுப்புறாரு. அந்த ஆகாசம் வந்து அழிந்து விடுகிறதுன்னு ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா கூட, அந்த கருத்தை சொல்கின்றவன், அப்படி சொல்லக்கூடியவன், அவனுடைய புத்தி எங்கிருந்து வருது, அந்த புத்தி எங்கிருந்து பிரகாசிக்குது, அப்படி சொல்றதை கண்டுபிடிச்சு ஒருத்தர் சொல்றான்னா அவன் யார், அவனுக்கு எங்கிருந்து அந்த அறிவு கிடைச்சது, ஆகாசமும் இல்லை என்று சொல்பவன் யார். அப்ப இந்த கேள்விக்கு நம்ம பதில் கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிடும். ஏன்னா இப்ப பிக்பேங் தியரியை பத்தி சொல்ற சயின்டிஸ்டுக்கு அந்த அறிவு எங்கிருந்து கிடைச்சது, சூன்யம் என்று சொன்ன புத்த பெருமானுக்கு அந்த அறிவு எங்கிருந்து கிடைச்சது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் இருக்க வேண்டும், ஒரு அடித்தளம் இருக்க வேண்டும், அதுதான் சத்து அப்படிங்கிறதா இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொல்லுகின்ற சாரம். அப்ப இதை நீங்க என்றைக்கும் மறந்து விடக்கூடாது. ஏன்னா இந்த பாதையில வர்றதே அதுக்காகத்தான், பாதை தெரியாம பயணம் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள், நம்ம எது உண்மை எது பொய்ன்னு தெரியல, எது சத்தியம் எது அனித்தியம்னு தெரியல, நித்தியமான பொருள் எதுன்னு தெரியல. இப்ப தெரிஞ்சு போச்சு எது நித்தியம், சத்து மாத்திரமே நித்தியம், அந்த இருப்பு மாத்திரமே நித்தியம், மற்றதெல்லாம் அனித்தியம். அனித்தியம் என்ற விஷயங்கள் எதுவாக வேணா இருக்கட்டும், அது எல்லாம் நித்தியத்தின் மீது தான் நிற்க முடியும், சத்தின் மீது தான் இருக்க முடியும். அப்ப அசத் என்ற ஒரு விஷயம் வந்து சத்து இல்லாமல் உருவாகவே முடியாது. அப்ப அசத்துங்கிற வார்த்தைக்கு அங்க இடமே கிடையாது. அப்ப அசத்துன்னு ஒண்ணு சொன்னா கூட அது சத்தின் மீது இருந்து கொண்டு தான் அசத் என்ற கூட சொல்ல முடியும். அப்ப இங்க நீங்க என்ன வேணா சொல்லுங்க, பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க, அல்லது பஞ்சபூதங்கள் அழிந்து விட்டது என்று சொல்லுங்க, அவ்யக்தத்திலிருந்து ஒரு விதையிலிருந்து மரம் வந்தது என்று சொல்லுங்க, அந்த மரத்திலிருந்து மீண்டும் விதை வந்தது என்று சொல்லுங்க, எதை வேணா எப்படி வேணா மாத்தி மாத்தி சொன்னாலும் அதுக்கு எல்லாம் ஆதாரமாக ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது, அதுவே சத் அப்படிங்கிற அற்புதமான ஒரு விஷயத்த நம்முடைய பண்டைய ரிஷிகள் நிரூபணம் செய்தார்கள் என்பதை இங்கு வந்து வித்யாரியனர் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த செயல ஒரு அருமையான விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ ஏற்கனவே ஒரு கருத்தை எதிர்ப்பில்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், உன்னுடைய மனசுல ஒரு கருத்து வந்து எதிர்ப்பில்லாம பதிவாயிடுச்சுப்பா, ஒரு நிலையில் உலகமே இல்லாமல் வெறும் ஆகாசம் மட்டும் இருக்கலாம் என்று நீ கூறுவாயானால் அதைவிட மிக நுண்ணிய ஒரு உண்மையை ஏன் ஏற்க மறுக்கிறாய், அதாவது ஆகாசம் கூட இல்லாமல் வெறும் சத்து மாத்திரமே இருக்கலாம் என்ற உண்மையை ஏன் ஏற்க மறுக்கிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார் வித்யாரண்யர். நியாயம்தானே, அதாவது நம்ம தவறா ஒருத்த சொன்னதை ஏத்துக்கிறோம், ஆனா உண்மையா ஒண்ணு சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறோம். இதுக்கு என்ன காரணம், அஜ்ஞானம் தானே காரணம், அறியாமை தானே காரணம். இப்ப ஒருத்தன் பேய் இருக்குங்கிறான் அதை ஏத்துக்கிறோம், ஒருத்தன் கடவுள் இருக்குங்கிறான் அதை ஏத்துக்கிறோம், ஆனா அந்த பேயும் கடவுளும் நீதாம்பான்னு சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறோம். உன்னுடைய மனசே தான்ப்பா பேயா மாறிடுது, உன்னுடைய மனசே தான்ப்பா கடவுளா மாறிடுது. அப்ப நீ உன்னுடைய வாழ்க்கைய சரியானபடி வாழ்ந்தா நீ தான் கடவுள், சரியில்லாம வாழ்ந்தீங்கன்னா நீ தான் பேயி. அப்ப இங்க பேயும் கடவுளும் வெளியில்ல, உனக்குள்ள இருக்கு. அப்போ நீ தான் அந்த பேயி, நீ தான் அந்த கடவுள்னு இங்க நாம சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறோம். இல்ல இல்லைங்க, பேய் வெளியே தான் இருக்குங்க, இல்ல இல்லைங்க, கடவுள் வெளியே தான் இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம். அப்ப இதைதான் இங்க ரிஷிகள் சுட்டி காட்டுறாங்க. என்னன்னா புரிதல் இல்லை, உன்னிடத்துல புரிதல் இல்லை, யாரோ ஒருத்தன் சொல்றத கேட்கிற, ஆனா சாஸ்திரம் பண்டைய ரிஷிகள் சொல்வதை கேட்க மறுக்கிறாய். அப்ப கேட்டு பாரு, அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டு பாரு, அது உன்னுடைய அதிஷ்டானத்தை காட்டி கொடுக்கும் இல்லையா. அப்ப நீ எங்கிருந்து வந்தாய், அதனுடைய மூலத்துக்கு நீ திரும்பலாம் இல்லையா, ஆதி மூலத்துக்கு நீ திரும்பலாம் இல்லையா. அப்ப நீ ஆதி மூலத்தை விட்டு விட்டு இடையில் வந்ததை பிடித்து கொண்டு வாழ விரும்புகிறாய், இது எவ்வளவு பெரிய அஞ்ஞானம், இது எவ்வளவு பெரிய அறியாமை அப்படிங்கிறது இங்க ரிஷிகள் சொல்றாங்கிறத இங்க வித்யாரண்யர் விளக்கிறார். அப்ப இதை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். நமக்கு கொடுத்தப்பட்ட பகுத்தறிவின் நோக்கமே அதுதானே. இப்ப வேற எந்த ஜீவராசியாவது இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்குமா, அப் டு அனிமல்ஸ் வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப ஹியூமன்ல வந்துட்டா மட்டும் இதெல்லாம் செஞ்சிட முடியுமானா, அதுக்கும் ஒரு தனி அறிவு வேணும்னு நம்ம சொல்றோம். ஏன்னா மனிதனாக பிறந்து விட்டால் மட்டும் போதாது, பார்ப்பதற்கு மனிதன் மாதிரி இருப்பான், ஆனா அவன் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்ல சிக்கி கொண்டிருக்கிறவனுக்கு என்ன ஒரு எழுச்சியை நம்ம கொடுத்து விட முடியும். அப்ப அவன் எதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, அதாவது நல்ல விஷயங்களை அவன் காது கொடுத்து கேட்க தயாரா இல்லை, மனம் போன போக்குல வாழ்வதற்கு தயாராக இருக்கிறான். அப்படிப்பட்டவங்கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி விஷயத்த சொன்னா கேட்பானா, கேட்க மாட்டான். அப்ப மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது, மனித பிறவியின் மகோன்னதத்தை உணர்வதற்கான ஒரு உத்வேகம் யாரிடத்தில் வருகிறதோ அவர்கள் மட்டும்தான் இந்த உயர் பரிமாண அறிவை எட்டுகிறார்கள், அந்த தூய அறிவை அனுபவமாக்குகிறார்கள். தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம் பிரகாசமாய் பிரகாசிக்கின்றார்கள் அப்படின்னு இங்க புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து புத்தியின் தேர்வு சார்ந்த மனிதனிடத்திலே காணப்படுகின்ற பேதமையை மிக கூர்மையாக சுட்டி காட்டுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப இங்கு தர்க்கம் புத்த மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், கிறிஸ்துவ மதமாகட்டும், இது போன்ற பல்வேறு மதங்கள் பல கடவுள்களை உருவாக்கலாம், கடவுள் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அந்த மதங்களின் பாகுபாட்டை நீ ஆராய்ந்து பார். ஒருவன் இல்லை என்று சொல்கிறான், ஒருவன் இருக்கிறது என்று சொல்கிறான், ஒவ்வொருவன் ஒவ்வொரு விதமாக அதை சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இதையெல்லாம் சொல்பவன் யார்? அப்படி சொல்லக்கூடியவன் எதன் அதிஷ்டானத்தில் இருந்து கொண்டு சொல்கிறான்? இதை நீ யோசித்து பார்த்தாயா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க ரிஷிகள். அப்ப நாம் இதை யோசிச்சு பார்த்தா உண்மையிலேயே நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, இங்க எல்லாமே மைண்டு தான் பிளே பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த மைண்டு எதனுடைய அதிஷ்டானத்துல இருக்குது அப்படின்னா, அந்த அறிவின் அதிஷ்டானத்துல இருந்துகிட்டு பிளே பண்ணுது. அப்ப இங்க அறிவு மட்டும் இல்லைன்னா மைண்டு இல்லை. அப்ப இங்க அறிவு தான் பிரம்மம், மைண்டு தான் இங்க சக்தி. அப்ப இந்த யூனிவர்சல் கிரியேஷனே மைண்டுனால படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த சக்தி ஒரு எல்லையற்ற வியாபகமா விரிந்து கொண்டே இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட மனதின் சக்தி எங்கிருந்து வெளிப்பட்டது? அந்த அறிவினிடத்திலிருந்து வெளிப்பட்டது, அந்த பிரம்மத்தினிடமிருந்து வெளிப்பட்டது. அப்ப அந்த பிரம்மத்தின் சக்தி எப்படிப்பட்டது? அந்த பிரம்மத்துக்கு ஈக்குவலா இருக்கு. அந்த பிரம்மம் எப்படி இருக்கோ அப்படியே. அப்ப அந்த சக்தி எப்படி அப்படியே வருது அப்படின்னா, அதுதான் அதனுடைய பிரதிபிம்பம் என்று இங்க சாஸ்திரம் நமக்கு புரிய வச்சதுன்னு நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம். அப்ப இங்க உலகமற்ற ஆகாசம் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, ஒன்றுமே இல்லை வெறும் வெளி மட்டும் இருந்தது, அந்த வெளிக்குள்ள நான் போயிட்டேன், நான் சூன்யமாயிட்டேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, அந்த சூன்யம் ஆயிட்டேன்னு சொல்றவன் யாரு? அந்த வெளிக்குள்ள போனவன் யாரு? அந்த வெட்ட வெளியை உணர்ந்தவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இங்க நம்முடைய ரிஷிகள் எழுப்பும்போது, அந்த உணர்ந்தவன் எவனோ அவனே சத்து, அதுவே இருப்பு, அதுவே பிரம்மம் அப்படின்னு புரிய வச்சுட்டாங்க. அப்ப அதை தெரிந்து கொள்ள ஏன் தயங்குகிறாய்? ஆகாசமற்ற சத்து இருப்பதை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் அப்படின்னு இங்க கேட்கிறாங்க. அப்ப இதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்க. ஆகாசம் கூட ஒரு தோற்றமே அப்படின்னு நீ நினைச்சீன்னா, அதற்கு அடித்தளமான சத்து மட்டும் ஏன் ஏற்க முடியாது? அப்ப நீ வந்து ஆகாசம் என்பது ஒரு தோற்றம் மாத்திரமே, அங்க ஒன்றுமே இல்லை, அது சூன்யம் அப்படி இப்படி நீ சொன்னீங்கன்னா, அந்த ஆகாசம் என்பது வெளி, அது கண்ணுக்கு தெரியாதது, அது எல்லையற்றதா இருக்கிறது, அது இன்ஃபினிட்டி, எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு தெரியல. சயின்ஸுமே அதை என்ன சொல்லுதுன்னா, அந்த வெட்ட வெளியினுடைய ஸ்பேஸை வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப ஏன் அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுதுன்னா, உண்மையா நீங்க இன்டெப்தா போய் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸே இல்லைங்க, அந்த ஸ்பேஸே நீங்க தான், நீங்களே தான் அந்த ஸ்பேஸ். உங்ககிட்ட இருந்து தான் எல்லாமே வெளிப்படுது. ஆனா உங்ககிட்ட இருந்து வெளிப்பட்டு இந்த உடலையும் மனசும் இந்த உலகத்தை உண்டு பண்ணி அந்த புலன்கள் வழியா இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை படைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு, நமக்கு வெளியே ஸ்பேஸ் இருக்கு, நமக்கு வெளியே உலகம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது தான் மைண்டு வந்து மயக்கம் அடையிறது. அதான் மனதின் மயக்கம். இதுக்கெல்லாம் அதிஷ்டானமா உள்ள எது இருந்ததுக்குனால இதெல்லாம் தெரியுது. அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் தெரியுது. ஒரு ஜடப்பொருளுக்கு இது தெரிஞ்சிடுமா? ஒரு கல்லுக்கோ மண்ணுக்கோ வந்து நான் இப்படிப்பட்டவன், நான் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், மேல வந்து கேலக்சி இருக்கு, அதுல சூரியன் இருக்கு, அதுல உலகம் தோன்றி பூமிங்கிற பந்துக்குள்ள நான் கல்லா கிடக்கிறேன், நான் மண்ணா கிடக்கிறேன் அப்படின்னு இன்னைக்காவது கல்லு மண்ணு கண்டுபிடிச்சிருமா? முடியாது. ஏன்னா அது ஜடப்பொருள். தாவரங்கள் நடக்கவே நடக்காது, புழு பூச்சி முடியவே முடியாது. அப்படியே பரிணாம வளர்ச்சியில மேல வந்த மனிதன் தான் தன்னுடைய பகுத்தறிவை கொண்டு விசாரம் பண்ணி பார்த்து விவேகத்தினால விழித்து கொண்டா, இங்கு தன்னுடைய இருப்பினால் தான் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்களுடைய சனாதன தர்ம ரிஷிகள் எடுத்து சொல்றத நம்முடைய மனசை ஏத்துக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னா, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட முடிவு. அப்ப இதுதான் நம்ம இடத்துல இருக்கிற பிரச்சனை. அப்ப இதுல இருந்துதான் நம்ம முதல்ல வெளியேறணும். நம்ம கிட்ட இருக்கிற அஜ்ஞானத்தை நம்ம நீக்கினா மட்டும்தான் நம்ம அறிவா பிரகாசிக்க முடியும். அதைதான் அத்வைதம் சொல்லி கொடுக்குது. அத்வைதம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நான் இதை உனக்கு அறிவு கொடுக்குறேன்னு மட்டும் நினைச்சிடாதப்பா. நான் என்றைக்குமே உனக்கு எந்த ஒரு உபதேசத்தின் மூலமாவும் அறிவை கொடுப்பது கிடையாது. உன்னிடத்துல இருக்கிற அஜ்ஞானத்தை தான் நீக்குகிறேன். ஆக நீ அஜ்ஞானத்தை நீக்கி கொண்டால் போதும், நீ அந்த தூய அறிவாகத்தான் இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை நம்முடைய பண்டைய ரிஷிகள் தெளிவுபடுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போகணும். இப்ப நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்துக்கு போகணும். இப்ப நான் வந்து ஹியூமன் நினைக்கிறேன். அப்ப அந்த ஹியூமன் எங்கிருந்து வந்தா? இந்த உலகம் உருவானதுனால வந்தா? இந்த உலகம் எங்கிருந்து வந்தது? பஞ்சபூதங்களின் மூலமா இந்த உலகம் வந்தது. அப்ப பஞ்சபூதங்கள் எங்கிருந்து வந்ததுன்னு போனா, ஆகாசத்திலிருந்து வெளிப்பட்டது. அப்ப அந்த ஆகாசம் எங்கிருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டா, அது சத்துனால் வந்தது. சத்து இருப்பதினால் இருக்கிறது. அப்ப சத்து மாத்திரமே எப்பொழுதும் இருக்கிறது, அந்த சத்து தான் நீ. ஒவ்வொன்றும் அதற்கு முந்தைய விஷயங்களை சார்ந்து நிற்கிறது. ஆகவே இதையெல்லாம் ஒன்னா நீக்கி நேர்த்தி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, கடைசியா அது எங்க போய் முடியுமோ அந்த ஆதி மூலம்தான் இருப்பு. அப்ப அந்த ஆதி மூலம்தான் சத்து. அப்ப அந்த சத்தினிடம் இருந்துதான் இந்த பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகாசம் தோற்றுவிக்கப்பட்டு அந்த ஆகாசத்தின் மூலமாக இங்கு எல்லையற்ற பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வந்து சயின்டிபிக்கலா நம்ம இப்படி தோன்றியது, பஞ்சீகரணம் அப்படி நடந்தது, அப்படி இப்படி நம்ம என்ன சொன்னாலும் அது எல்லாமே அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் நடக்கின்ற சித்து விளையாட்டு. இந்த சித்து விளையாட்டுங்கிற வார்த்தையை நீங்க நல்லா ஹைலைட் பண்ணிக்கணும். ஏன்னா சித்து விளையாட்டு அப்படின்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ சித்தர்கள் வந்து அப்படியே சித்து விளையாடுவாங்க, கனியை எடுத்து காயா மாத்திடுவாங்க, பிளேட்டை எடுத்து அதை தங்கமா மாத்திடுவாங்க, அப்படிதான் சித்து விளையாட்டுன்னு நம்ம இத்தனை நாள் எண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே இங்க நம்முடைய சித்து அறிவினுடைய விளையாட்டு தான் இந்த பிரபஞ்சம். அது சத்தினிடமிருந்து வெளிப்பட்ட சித்து. அப்ப அந்த சித்து இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்குங்கிறத அந்த சித்து வச்சே ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான் பாருங்க, அவன் தான் சித்தன். அந்த சித்து தன்னிடத்துல இப்படி விளையாடிக்கிட்டு இருக்குங்கிறத எவன் ஒருவன் தெளிவடைந்து விடுகிறானோ அவன் தான் சித்தன் என்று அழைக்கப்படுகிறான். அவன் தான் உண்மையான சித்தன். நாம சித்தன்னா யார் நினைச்சிட்டு இருக்கோம், பேன வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறவனுக்கும் அப்படியே மூக்கு சொல்லி ஒழுகிட்டு குளிச்சு ஒரு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் ஆனவன் எல்லாம் சித்தன் ஆக்கிட்டோம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி சித்தன் ஆக்கினா தானே அவனை வச்சு காசு பண்ண முடியும். அப்ப இது மாதிரி போறவன் வர்றவன் எல்லாம் சித்தன் ஆக்கி இவன் தான் பெரிய சாமியாரு அப்படி இப்படின்னு நம்ம ஊரை ஏமாத்திக்கிட்டு அவனை வச்சு ஒரு கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவனை பேக்ரவுண்டா வச்சுக்கிட்டு தான் அதுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுது. நீங்க எல்லா சித்தர்கள் சமாதி போய் பாருங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அது நீங்க மைனூட்டா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த கூட்டத்தினுடைய வேலை என்னன்னா பணம் பண்றதுதான். ஆனா உண்மையிலே அவர் தான் சித்தரா? நம்முடைய பாடத்திட்டத்தின்படி சித்தர் அங்கதான் இருக்காரா? தனக்குள்ள சித்தை உணர்ந்து கொண்டவன் தான் சித்தன். அந்த அறிவு தன்னிடத்தில் பிரகாசிப்பதை எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவன் சித்தன். அப்ப அந்த சித்தனுடைய தன்மை எங்கிருந்து வெளிப்பட்டது? சத்திடமிருந்து வெளிப்பட்டது. அப்ப எப்பொழுதும் இருப்பது சத்து மாத்திரமே. இதுதான் ஹைலைட்டட் சப்ஜெக்ட். நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய பேஸ்மெண்டே தான். இந்த பேஸ்மெண்ட்டை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா நாம தான் பேஸே. நம்ம பேஸ்ல தான் இந்த ஹோல் யூனிவர்ஸ்லே இருக்கு. நம்ம பேஸ்ல தான் இந்த யூனிவர்ஸ்ல இத்தனை மதங்கள் உருவாகி இருக்கு. அப்ப மற்ற மதங்கள் நம்மளை டாமினேட் பண்ற மாதிரி தெரியலாம், ஆனா டாமினேட் பண்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அஜ்ஞானிகள் வேணா மதம் மாறிக்கலாம். இப்ப ஒருத்தன் புரியாம வேணா இந்து மதம் என்னங்க பண்ணிச்சு எனக்கு, நான் கிறிஸ்டியானிட்டில சேர்ந்தா கூட எனக்கு பணம் கொடுக்குறாங்க, அதை வச்சுக்கிட்டு நான் ஏதோ வாழ்க்கையை கொஞ்சம் வளமா வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நிறைய பேர் கன்வெர்ட் ஆனாங்க. கிறிஸ்டியானிட்டிக்குள்ள போறது பணத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் போகலாம். இப்ப அப்படித்தான் நிறைய பேர் போய்க்கிறாங்க. இப்ப நிறைய பேர் ஏன் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள போறாங்கன்னா மணி, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா பாதுகாப்பு. பாதுகாப்புன்னா என்ன? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை. அப்போ உடனே அவனே தாழ்த்தப்பட்டவனா மாத்திக்கிறான். ஏன் நம்ம வந்து உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு எந்த சலுகையும் இல்லாம இருக்கணும், எதெல்லாம் இலவசமா கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தப்பட்டவனாவே தானே மாத்திக்கிறான் பாருங்க. அப்ப எதற்காக அப்படி விரும்புறான்? அந்த பேக்ரவுண்ட் அவனுக்கு நல்ல சௌரியத்தை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது, ஜாலியா வாழ்ந்துட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படி நினைக்கிறான். ஆனா இதுவா வாழ்க்கை? இதுவா உண்மையான வாழ்க்கை? அப்ப நம்மளை பிச்சை எடுக்க வச்சு இன்னொருத்தனை டிபெண்ட் பண்ணியே வாழ வைக்கிற வாழ்க்கையை நம்ம விரும்புறோம் அப்படின்னா அதை ஏன் அப்படி விரும்புறோம்? அதுதான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம். மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டமே என்னன்னா உங்களை எப்பயுமே ஒருத்தனை கண்ட்ரோல்ல இருந்துகிட்டே இருக்கணும், பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க முதலாளியே ஆயிடவே கூடாது. ஆயிட்டீங்கன்னா நீங்க அந்த அரசாங்கத்தை வச்சுட்டு இருக்க விடுவீங்களா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம இந்தியாவை ஆள விடுவீங்களா? பிரிட்டிஷ்காரன் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து நம்மளெல்லாம் டாமினேஷன் பண்ணி வாழ்ந்தான் அப்படின்னா அவனை நீங்க டாமினேஷன் பண்ணணும்னா நீங்க அவனை விட அறிவாளியா இருந்தா தானே பண்ண முடியும். அவன் உங்க அறிவை தட்டி தட்டி வச்சுட்டானா நீங்க எப்படி வெளிப்படுத்த முடியும்? அப்படித்தானே தட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்மள எல்லா வகையிலும். யாராவது ஒருத்தர் பயங்கர அறிவாளியா கேள்வி கேட்டாங்கன்னா உடனே அவனுக்கு தூக்கு போடுப்பான், அவனை சுட்டு கொண்டுடுப்பான்னு தான் சட்டம் போட்டாங்க. அப்ப நம்முடைய பாரத தேசத்துல எதிர்த்தவன்லாம் கொல்லப்பட்டான், ஆங்கிலேய அரசாங்கம் எதிர்த்தவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அப்படிதான் நம்ம வாழ்க்கையை வந்து அவங்க அடிமையாக்கிட்டாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் அந்த அடிமை வாழ்க்கை வந்து நம்ம விடுதலை ஆகலை. நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் பேருக்கு தான் சொல்லிக்கிறோம், ஆனா இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்முடைய இந்தியாவில எதுவுமே ஆங்கிலேயர்களுக்கு விரோதமா நம்ம செய்யறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. சுதந்திரம் வாங்கிட்டோம்னு சொல்றோம், ஆனா நீங்க வாங்கி சாப்பிட்ற பொருள்ல இருந்து டூத் பேஸ்ட்ல இருந்து நீங்க வச்சிருக்கிற அத்தனை பொருளுமே எல்லாம் வெளிநாட்டு கம்பெனிகள் தான். ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அது இதுன்ட்டு எல்லாம் ஃபாரின் கம்பெனிகள் பூரா நீங்க வெளிநாட்டு சரக்கு தான் நீங்க இந்தியாவில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எல்லாம் வெளிநாட்டு சரக்கு. ரெண்டாவது இந்தியாவோட வெளிநாட்டு தான் நமக்கு பெருமை. அது இங்கிலீஷ்ல வந்தா தான் நமக்கு சந்தோஷம். அது தமிழ்லயோ இந்தியிலயோ இருந்தா அதை நம்ம எதிர்த்துருவோம். அப்புறம் நம்மளுடைய உள்நாட்டு மொழியில வந்து இந்தியை வந்து நம்ம சுத்தமா மதிக்கவே மாட்டோம், ஆனா இங்கிலீஷை விழுந்து விழுந்து கும்பிடுவோம். அப்புறம் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணுவோம், எல்லாரும் இங்கிலீஷ்ல படிங்கம்போம், ஆனா ஹிந்தி மட்டும் படிச்சிடக்கூடாதம்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து திட்டமிட்டு நம்மளை முட்டாள்கள் ஆக்கி நமக்குள்ளேயே ஒரு காழ்ப்புணர்ச்சியை உண்டு பண்ணி நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தெரியாம இருக்கிற ஒரு அஞ்ஞான கல்விக்குள்ள நம்ம இருக்கிறது தான் காரணம். அதுக்கு என்னன்னா இந்த பகுத்தறிவு பத்துல, அதாவது இந்த மாதிரி பாதைக்குள்ள வராததுனால இந்த நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப எதுக்கு இந்த பாயிண்ட் நான் இங்க எடுத்து சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது வித்யாரண்யர் கேட்கிறாரு. வித்யாரண்யர் என்ன கேள்வி கேட்கிறாருங்கிறத நல்லா உள்வாங்கிக்குங்க. நீ ஏற்கனவே ஒரு கருத்தை எதிர்ப்பில்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், அதுதான் இந்த செயலினுடைய கான்செப்டே. இந்த செயல அதைதான் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த செயல நீங்க நல்லா உள்ள வாங்கிக்கணும். வித்யாரண்யருடைய கேள்வி இது என்ன கேட்கிறாருன்னா பாருங்க, அத்தியந்தம் நிர்ஜகத் வியோம யதாதே புத்திம் ஆசிரித்தம் ததைவ சன் நிராகாசம் குதோ நாசிரயத்தே மதிம். அப்ப உன் புத்திக்குள் ஏற்கனவே ஒரு விஷயத்தை நீ ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறாய். அது எப்படி ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறாய், எதிர்ப்பில்லாமல் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறாய். அந்த நிலையிலே உலகமே இல்லாமல் போய் அங்கு ஆகாசம் கூட இல்லாமல் போகலாம் என்று நீ கருதுகிறாய். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கருத்து உன்னிடத்தில் எளிமையானால் அந்த உண்மையை உணர்கின்றவன் யார், அதை ஏன் நீ ஏற்க மறுக்கிறாய் அப்படிங்கிற ஒரு கேள்விதாங்க இந்த செயலே. அப்ப இந்த செயல இருந்து நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க, எதை வேணா எடுத்துக்கலாம். நீங்க வந்து வாழ்க்கையில வாழ்ற விஷயங்கள், நமக்கு எப்படி நம்மள மருத்துவ உலகம் நம்மளை ஏமாத்திருக்கு, கல்வி உலகம் நம்மளை எப்படி ஏமாத்திருக்கு, அப்ப எல்லாம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க ஒவ்வொன்றையும் கவனிச்சு பாருங்க. எல்லாமே வெளிநாட்டுக்காரங்கிட்ட தான் இருக்கும், நம்ம கிட்ட ஒண்ணுமே இருக்காது. நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற கல்வியும் வெளிநாட்டு கல்வி தான், மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் தான். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மருத்துவம் வெளிநாட்டு மருத்துவம் தான், அலோபதி. நம்ம நாட்டு மருத்துவத்தை தான் ஒழிச்சிட்டாங்களே, இங்க சித்த ஆயுர்வேதா யுனானி எல்லாம் சுத்தமா முடிச்சு கட்டிட்டு இப்ப ஏதோ அதுக்கு வேணும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா இல்லைன்னு சொன்னா நம்ம எதிர்ப்பு தெரிவிப்பாங்கிறதுக்காக. அப்படியே அதுல படிச்சுட்டு வந்தாலும் அந்த டாக்டர்கள் என்ன வேலை பயங்கரமா இருக்கா, பிச்சுக்கிட்டு உதறதா, ஒருத்தருக்கும் வேலை இல்லை, அப்படியே ஒரு சிலர் தான் அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. அப்ப இது மாதிரி யாரு வேணா நீங்க அலோபதி படிக்க சொன்னா உடனே போயிடுவான், ஆனா நீங்க சித்தா படிங்க ஆயுர்வேதிக் படிங்கன்னா அதுல எவங்க வரா ஒருத்தனும் வர்றது இல்லம்பாங்க. ஏன்னா உண்மை அதுதான். இப்ப நம்ம மருத்துவம் பார்க்கணும்னா நம்ம எங்க போவோம், நேரம் அலோபதி தான் போவோம். சித்தாவுக்கும் ஆயுர்வேதிக்கும் நம்ம போவோமா, போக மாட்டோம். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய மனோபாவம் எப்படி மாற்றப்பட்டிருக்கிறதுன்ட்டு. இந்த பாயிண்ட் தான் இங்க நீங்க எடுத்துக்கணும். ஏற்கனவே ஒரு கருத்தை எதிர்ப்பில்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற பாயிண்ட் இங்க பேசுறாரு. அப்ப அதுல இருந்து நம்ம விடுவிச்சுக்கணும். அப்ப இந்த கேள்வி நம்ம இடத்துல எழுகின்ற இதுக்கெல்லாம் ஆதாரமான அடித்தளம் ஒன்று இருக்கிறது, அதை உணர்ந்து கொள்வதற்குத்தான் இங்கு மனித பிறவி. அது தெரியாம நம்ம அடிமைத்தனமாய் வாழ்வதற்கு மனித பிறவியை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு, மனித பிறவியே வேண்டாம், அதுக்கு நீ மிருகமாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு ரிஷிகள் சொல்றாங்க. ரிஷிகள் என்ன சொல்ல வராங்கன்னா, மிருகம் அப்படித்தானே வாழுது, சிட்டுனா உட்காருது, ஸ்டாண்டுனா எழுந்திருக்குது, ஜம்ப்னா குதிக்குது. ஒரு நாயை வந்து வீட்டுல நம்ம அடக்கி வச்சுட்டு நம்ம என்ன வேணா கண்டிஷன் சொல்லலாம், அதுக்கெல்லாம் கட்டுப்படும். ஏன்னா அது மிருகம், அது அடிமை வாழ்க்கை வாழுது. ஆனா மனிதனும் அதே அடிமை வாழ்க்கை வாழ்வதற்கு எதற்கு அவனுக்கு மனித பிறவி அப்படின்னு ஒரு கேள்வியை நம்முடைய ரிஷிகள் கேட்கிறாங்க. அந்த கேள்வி நமக்கு உரைச்சிட்டா நம்ம மாறலாம், உரைக்கலன்னா அப்புறம் எத்தனை சொன்னாலும் மாறப்போறது இல்லை. அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க, மாறவும் மாட்டாங்க. ஏன் உரைக்காதுன்னா, உங்க வாழ்க்கையினுடைய சுகம் அவங்களுக்கு வெளி விவகாரத்தில் இருக்கு, உள்ள திரும்புறதுக்கு யாரும் தயாரா இல்லை. வெளியேதான் வாழ்க்கை இருக்குன்னு அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க போய் நீங்க உள்ள திரும்பி பாருன்னு சொன்னா உனக்கு கேட்பானா? அப்ப அப்படிப்பட்ட மனிதர்கிட்ட இந்த விஷயம் உள்ள போகுமா? முன்ன காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். அதான் நம்ம இப்ப சொல்றோம், இந்த சப்ஜெக்ட் நான் ஒரு மணி நேரம் பேசுறேன், 10 நிமிஷம் கூட கேட்க முடியலங்கிறவங்க தான் பல பேர். ஆனா ஒரு மணி நேரம் கேட்கறதுக்கான பொறுமை இருக்கிறவங்க தான் இந்த பாடத்துல ஜெயிக்க முடியும். ஒருத்தர் சொன்னாரு யூடியூப்ல பார்த்துட்டு, ஐயா உங்க எபிசோட் எல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு, ஆனா நீங்க ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பார்ப்பாங்க, நீங்க ஒரு மணி நேரம் கொடுத்தீங்கன்னா 200 பேர் கூட பார்க்க மாட்டாங்க, அதனாலதான் உங்களது வந்து ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னாரு. இப்ப நான் ஒரு மணி நேரம் இந்த எபிசோடு கொடுத்தாலே எனக்கு 500 கிளாஸ் போகும், இந்த பஞ்சதசி 500 கிளாஸ் நான் இப்ப ஓட்டணும் ஒரு மணி நேரம் எபிசோட்லயே. இப்போ அவங்க சொல்ற மாதிரி நான் கால் மணி நேரம் எபிசோட மாத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, யோசனை பண்ணி பாருங்க, ஒரு கிளாஸ் நாலா நான் டிவைட் பண்ணனா 500க்கு பதிலாக 2000 கிளாஸ் நான் கொடுக்கணும். அப்போ மைண்ட் என்ன சொல்லும் தெரியுமா, இன்னும் 2000 கிளாஸ் பேசி வச்சிருக்கிறான், ஏதோ பைத்தியக்காரனா இருப்பான் போல் இருக்கட்டும், அப்பயும் என்னுடைய சப்ஜெக்ட் அவன் கேட்க போறது இல்லை. அப்ப 500 கிளாஸ் பேசினாலும் கேட்க போறது இல்லை, 2000 கிளாஸ் பேசினாலும் கேட்க போறது இல்லை, கேட்காதவனுக்காக நம்ம இது பேச போறது இல்லை. நாம பேசுறது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சாஸ்திரமும் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்காக தான் இது வந்தது. இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது, உண்மையா தேடுறவங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான், அப்படித்தானே இது போயிட்டு இருக்கு. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால கருத்துக்கள் ஒருத்தர் எப்படி வேணா சொல்லலாம், ஆனா அந்த கருத்துப்படி நாம நம்மளை மாத்திக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு டெப்தான சப்ஜெக்ட். ஒரு மணி நேரம் சொன்னாலே அதுல நான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியறது இல்ல, சில விஷயங்கள் விட்டுடுவேன் ஏன்னா டைம் பத்துறது இல்ல. ஆனா அதை 10 நிமிஷத்துல சொல்லுங்க, கால் மணி நேரத்துல சொல்லுங்கன்னா நான் என்ன யூடியூபருடைய டிஆர்பியை ஏத்தி நான் பணம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். இது சாஸ்திரத்தை சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். அப்ப சாஸ்திரத்தை சமுதாயத்துக்கு கொடுக்கறதுக்கு யாருக்கு சாஸ்திரம் தேவையோ அவர்கள் எடுத்துக்குங்க. அது ஒரு மணி நேரம் நாம் எடுத்தாலும் கேட்கலாம், 5 மணி நேரம் எடுத்தாலும் கேட்கலாம். நான்லாம் அப்படிதான் கேட்டேன். நான்லாம் பகவத்கீதையை வந்து தினமும் ஒரு மணி நேரம் கம்பல்சரியா கேட்பேன். 360 நாள் 360 மணி நேரம் என்னுடைய குருநாதர் கிட்ட நான் பகவத்கீதை தினசரி கேட்பேன், ஒரு மணி நேரம். அப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு ஆம்பிஷன் வச்சுக்கணும், ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், வந்த வேலையை முடிக்கணும். அதுக்கு நீங்க ரிஷிகள் என்ன சொல்றீங்க அதை எனக்கு எளிமையா சொல்லுங்க. நான் எப்படியாவது இந்த பிறவியை முடிச்சுட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்றமே எப்பொழுதும் அந்த அறிவாய் பிரகாசித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவனுக்கு மரணமும் இல்லை, ஜனனமும் இல்லை, அவன் வருவதும் இல்லை, போவதும் இல்லை, அவன் என்றென்றும் இருக்கின்ற ஆத்மா, அறிவு, பிரம்மம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் நிரூபணம் பண்ணுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர்பரிமாண நிலையை நம்ம உண்டாக்கிக்கிறதுக்கு தான் மனித பிறவியே கிடைச்சிருக்கு. அப்ப அதை வச்சுக்கிட்டும் நம்ம அதை பயன்படுத்த தெரியலன்னா அப்புறம் மனித பிறவிக்கு வந்து என்ன பலன்? அப்ப அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு மகான்கள் சொல்றதுடைய நோக்கம் என்ன? எல்லாம் வீணா போயிடுது இல்லையா? அப்ப அப்படிதான் இங்க மனிதர்கள் இவ்வளவு பேர் வந்துமே இதனுடைய வேல்யூ தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. வித்யாரண்யர் போன்ற ஞானிகள் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டாங்க. வித்யாரண்யர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஆனாலும் நம்ம எத்தனை பேர் பின்பற்றணும்? ரொம்ப குறைவா தான் பின்பற்றி இருக்கிறோம். ஏன்னா அப்படிதான் இதெல்லாம் போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த பாடத்துல நீங்க இதை நல்லா உள்வாங்கிக்கணும். அப்ப இங்க வந்து என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா, நீ என்ன வேணா சொல்லு, இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு, நடந்ததுன்னு சொல்லு, நடக்கலன்னு சொல்லு, எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளம் இருக்குப்பா. அந்த அடித்தளம் எதன் மீது தங்கி உள்ளது? அந்த அடித்தளத்தை நீ கவனி. இறுதியில் அதனுடைய அதிஷ்டானத்தில் தான் நீங்க எல்லாம் வெளிப்பட்டது என்பதை யார் ஒருவன் தன்னுள் உணர்கிறானோ கடைசியில அவனே தான் அந்த சத்து. ஏன்னா அந்த சத்திய அந்த மீடியம் மூலமா தன்னை அனுபவமாக்குற ஒரு அற்புதம் நிகழ்த்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அதை உணர்ந்த அந்த உத்தம ஞானிகள் தான் இங்க சத்துங்கிறத தன்னுள்ள அனுபவமாக்குவாங்க. அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்ற செயல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்முடைய புத்தி வந்து ஒரு எல்லை வரைக்கும் தான் சம்மதிக்கிறது. அந்த எல்லையை தாண்டுவதுதான் நீங்க அத்வைதம். இங்க உபதேசம் என்ன தெரியுமா சொல்லுது? நம்ம ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மினேஷனுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறோம். அது புத்தியினுடைய போக்கு. அது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பதிவின்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கு. ஆனால் அந்த எல்லையை தாண்டி வெளியே வா அப்படின்னு எது சொல்லுதோ அதுதான் இங்க அத்வைதம். அப்ப இங்க அத்வைதம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம், இரண்டற்ற ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்ப அந்த நிலையில் நீங்க போனீங்கன்னா அத்வைதம் அருமையான ஒரு விஷயத்த சொல்லிடுது. இப்ப நிறைய பேர் வந்து வெட்ட வெளிதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, வெளி, அப்புறம் அதுதான் கடவுள், ஆகாசம் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதையும் இங்க அத்வைதம் உடைக்குது. ஆகாசம் கூட இறுதி கிடையாது, இறுதி எதையும் சாராத இருப்பு. இதுதாங்க அத்வைதத்தினுடைய ஹைலைட்டட் பாயிண்ட். நீங்க வந்து என்ன கடந்து போயிட்டு கடைசியில வெளி மட்டும்தான் இருக்கு, அந்த வெட்ட வெளி தான் நான் அப்படின்னு நீங்க உணர்ந்துட்டேன்னு சொன்னா கூட அந்த வெட்ட வெளிங்கிறது இறுதி கிடையாது. ஏன்னா அந்த வெட்ட வெளியே தாங்குற ஒரு இருப்பு இருக்கு, அதுதான் உண்மையான இருப்பு. அது எதையும் சாராத இருப்பு. அதுதான் இங்க அத்வைதத்தினுடைய ஹைலைட்டட் பாயிண்ட்டுங்க. அப்ப இதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப உலகமற்ற ஆகாசம் ஏற்றுக்கொண்ட புத்தி ஆகாசமற்ற இருப்பை ஏன் மறுக்க வேண்டும்? அதுதான் இந்த கேள்வி. ஆகாசத்தின் வரைக்கும் நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், அந்த வெளிதான் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறாய். அப்ப அந்த வெட்ட வெளியை தாங்குகின்ற ஒரு அதிஷ்டானம் இருக்கிறது. அந்த அதிஷ்டானம் எது அப்படின்னா ஒரே வார்த்தை, தத்துவமசி. சத்துன்னு கூட சொல்றது இல்ல, தத்துவமசி, அதுவே நீ அப்படின்றாரு. அப்ப நீங்க நல்லா பாருங்களேன், நீங்க வந்து இந்த வெட்ட வெளின்னு நீங்க சொன்னா கூட அந்த வெட்ட வெளிங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியாத ஒரு பொருளா இருந்தாலும் கூட அதையும் நீங்க தான் அறிகிறீங்க. எனக்கு முன்னாடி வெளி இருக்குங்கிறீங்க, அப்புறம் நானும் என் நண்பனும் பேசி கொண்டிருக்கிறது இடைவெளி இருக்குன்னு சொல்றீங்க, அந்த இடைவெளியை கடந்து வெட்ட வெளி இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப எல்லையற்ற வெளியை ஒருத்தன் அறிகிறான் இல்லையா, அந்த அறிபவன் யாரோ அவனே சத்து, அதுவே இருப்பு. அப்ப அப்படிப்பட்ட சத்து எப்படி இருக்கு? அனைத்தையும் அறியும் அறிவாய் இருக்கிறது. அப்ப அந்த அறிவினிடத்திலே வந்து ஒன்று இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த அறிவு தான் அறியும், ஒன்று இல்லை என்று சொன்னாலும் அந்த அறிவு தான் அறியும். அப்ப இங்க இருக்கிறது இல்லை என்ற இரண்டையும் தன்னுள் கொண்டிருப்பது எதுவோ அதுவே சத்து. அப்ப அந்த சத்து தான் நீ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு தான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய சாதனை என்று பார்க்கணும். இதுதான் சனாதன தர்மத்தினுடைய சாதனைங்க. வேற எந்த சமுதாயமும் இதை கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய சனாதன தர்மத்துக்கு வந்து மதம்னு பேர் கிடையாது. அதாவது இந்து மதம்னு நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இந்து மதம்னு நம்மளை உருவாக்கி வச்சுட்டானுங்க. அதாவது மதத்தை உண்டாக்குனவனே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாக்குள்ள வந்துட்டு, அது சிந்து சமவெளி நாகரிகத்துல அவனுக்கு வாயில நுடையில சிந்து சிந்துங்கிறது வளையாம இந்துன்னு பண்ணிட்டான். அதுக்கான டாபிக் எல்லாம் ஹிஸ்டரியிலேயே இருக்கு. ஆனா உண்மையிலேயே சிந்து இந்து அப்படிங்கிற வார்த்தையை இவன் உருவாக்கிட்டதை வச்சுக்கிட்டு நாம இந்து இந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது கூட அவன் சொல்லிதான் நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்மளுக்கு சுய அறிவு கிடையாது. ஆனா உண்மையா நம்முடைய சுய அறிவுல நமக்கு மதமே கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் சனாதனி. சனாதனம், சனாதனம்னா என்ன? என்றும் அழியாதவர்கள். ஏன் நம்மளை என்றும் அழியாதவர்கள்னு சாஸ்திரம் சொல்லுது? நீ ஆத்மாப்பா, நீ பாடி கிடையாது, நீ மைண்டு கிடையாது, நீ ஆத்மா. அதுவே நம்முடைய உபதேசமா இருக்கு பாருங்க. நம்முடைய ரிஷிகளுடைய உபதேசமே சனாதனம்ங்கிற வார்த்தையிலேயே உபதேசம் இருக்கு. என்றும் அழியாதது எதுவோ அதுவே நீ, சனாதன தர்மம். அப்ப அப்படிப்பட்ட தர்மத்துல நீ வாழ்ந்துக்கோங்குது. அதற்காகத்தான் நீ வந்திருக்கிறாய்ங்குது. அப்ப இப்படிப்பட்ட தர்மத்தை பத்தி தெரியாம சனாதன தர்மத்தை பத்தி எவனோ பேசுறான். அவன் பேசுறதெல்லாம் உலகம் கேக்குது. ஆனா ரிஷிகள் பேசுறது எவனும் கேட்க தயாரா இல்ல. இப்ப இன்றைக்கு சனாதன தர்மத்துக்கு பெரிய ஒரு ஆர்குமெண்டே போச்சு இல்ல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சிக்காரங்கெல்லாம் வந்து சனாதன தர்மத்தை வந்து கொசு டெங்கு மலேரியா மாதிரி கொசிக்கிடுங்கன்னு சொல்லிட்டானாமா. சனாதன தர்மத்தை வந்து அழிச்சிடணும். எப்படியாமா? இந்த டெங்கு மலேரியா இதை உருவாக்கக்கூடிய கொசு மாதிரி தட்டி கொள்ளணும் அப்படின்னு சனாதன தர்மத்தை பேசியிருக்கான். அப்ப அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? சனாதன தர்மம் வந்து கொசு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு அவ்வளவுதான் அறிவு. அப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி அறிவாளிகள் தான் நம்ம பாரத தேசத்துல இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம படிப்பே அவ்வளவுதானே. நம்முடைய மெக்கால எஜுகேஷனே அவ்வளவுதான் கொடுக்க முடியும், வேற என்னத்துக்கு கொடுக்கும்? அப்ப இந்த எஜுகேஷன்ல படிச்சுட்டு வேற என்ன பெரிய லெவல்ல பேசிட போறானா? அது ஒண்ணும் நடக்க போறது இல்லை. அப்ப இதை நம்ம நல்லா இங்க உள்வாங்கிக்கிட்டா உண்மை இதுதான். ஒரே வரியில சொல்லணும்னா, பூதங்களின் அழிவு ஆகாசம், ஆகாசத்தின் அடித்தளம் சத்து மாத்திரமேங்க. அவ்வளவுதாங்க, சத்து மட்டும் தான் இருக்குது. அப்ப அந்த சத்து எப்படி இருக்குன்னு கேட்டா, அறிவா இருக்கிறது, சித்தா இருக்குது, அவ்வளவுதான். அந்த சித்து இருந்தால்தான் ஆகாசமே தெரியும். சித்து இல்லைன்னா ஆகாசம் தெரியாது. அப்ப நீங்க ஆகாசம் என்று ஒன்றை உணர்கிறீர்கள் என்றால் நீதான் கடவுள். இதுதான் சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியத்துல நீங்க போய் சிதம்பர கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு வந்தோடனே அங்க ஒரு சிதம்பர நடராஜர் வந்து வெட்ட வெளியில ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம அதெல்லாம் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். ஒவ்வொரு படத்துல நான் இதை விளக்கிட்டே தான் இருப்பேன். அப்ப நிறைய பேருக்கு அந்த சந்தேகமே வரல. ஏன்னா ஆகாசம் எங்கேயும் ஆடுறதே கிடையாது. அதுல எப்படி நடராஜர் ஆடிக்கிட்டு இருக்காருன்னு ஒரு கேள்வியாவது எழுந்திருக்க வேண்டும் இல்ல? அந்த காமன் சென்ஸ் கூட நம்ம ஆளுங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஆகாசத்தலம் தான் சிதம்பரம். அப்போ ஆகாசம் எங்கேயோ ஆடுது. அப்போ ஆகாசம் ஆடவே இல்லை, ஆனா அதுல போய் சிதம்பர நடராஜர் ஆடிக்கிட்டு இருக்காரு. என்ன ஏன் சொல்றீங்க? ஆகாசத்துக்கும் சிதம்பர நடராஜருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியாவது கேட்கணும் இல்ல? அது யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் போய் சிதம்பர நடராஜர் எட்டி எட்டி பார்த்துட்டு நடராஜரை பார்க்க முடியல. அப்புறம் அதுல ஜாதி பிரச்சனை வேற, தீட்சிதர்கள் மட்டும்தான் அவர் உள்ள போறாங்க, இவனை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு கவர்மெண்ட், அதை தடுக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு சட்டம், ஒழுங்கு, எத்தனை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நாட்டுல. ஆனா எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட் என்னவோ அதை யாரும் பாக்குறது இல்ல. அதுக்கு பேஸ்மெண்ட் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற விஷயத்த பிடிச்சுக்கிட்டு ரகலை பண்ணிட்டு இருக்கிறது தான் கூட்டமே இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்குது ஜனங்களுக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஜனங்கள்கிட்ட போய் என்னத்தை நம்ம பெருசா இந்த உலகத்துக்கு கொடுத்துட முடியும்? ஒண்ணுமே கொடுக்க முடியாது. அப்ப அப்படி பார்த்தா நீங்க ஒரு மணி நேரம் பேசினாலும் கேட்க மாட்டான், 10 நிமிஷம் பேசினாலும் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இதை கேட்கற இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவன் வெளியே எதையாவது தேடிக்கிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட போய் நீங்க என்னத்தை சொல்லி புரிய வைக்க முடியும்? ஒண்ணுமே நடக்காது. அதை தான் இங்க சொல்லிட்டு இப்ப இந்த செயல்படி நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முடிந்த முடிவா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஒரே வரையிலனா, நல்லா உள்வாங்கிக்கிங்க. இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பஞ்சபூதங்கள்ல வெளிப்பட்டிருக்கு இல்லையா? அந்த பஞ்சபூதங்களையே அழிஞ்சு போட்டுங்க. அந்த பஞ்சபூதங்களை அழிஞ்சு போனா அது எங்க போய் ஒடுங்குங்க? ஆகாசத்துல ஒடுங்கும். ஏன்னா ஆகாசத்துல இருந்துதான் பஞ்சபூதம் வந்தது. அப்ப ஆகாசத்துல போய் ஒடுங்கிட்டா அந்த ஆகாசம் எங்கெங்க இருக்குது? அந்த ஆகாசத்தினுடைய அடித்தளத்துல உட்கார்ந்துருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஆகாசம் எதன் அடித்தளத்துல உட்கார்ந்துருக்குங்க? அதுதாங்க சத்துங்கிற அடித்தளத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. இத சொல்றது தாங்க சனாதன தர்மம். அப்ப சத்துங்கிற ஒரு அடித்தளத்தில் தான் இங்க ஆகாசமே இருக்கிறது. அந்த ஆகாசத்தினிடமிருந்தான் பஞ்ச பூதங்கள் வெளிப்பட்டது. அந்த பஞ்ச பூதங்களிலிருந்தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தில எல்லாம் இருந்தாலும் இதில் பரிணாமத்தில் வந்த மனிதன் தன்னை மீண்டும் அந்த ஆதியிடம் இணைப்பது எப்படி சாத்தியமாகும்னா, அறிவு பரிமாணத்தில் மட்டும்தான் சாத்தியமாகும். இல்லைன்னா அவன் எப்படி ஆதியோட போய் இணைவான்? அந்த மூலத்துக்கு திரும்புறதுக்கான ஒரு முக்கியத்துவமே மனித பிறவி. அப்ப இப்படிப்பட்ட மனிதன் வந்து இது ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு விடை கொடுத்தாச்சு. இப்ப இன்றைக்கு இந்த விடை கொடுக்கல, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ரிஷிகள் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த விடையை கண்டுபிடிச்சவர்கள் எல்லாம் ஆனந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க, அமைதி வாழ்க்கையும் ஆனந்த வாழ்க்கையும் வாழ்ந்தாங்க. ஆனா இடையில அதை திட்டமிட்டு நம்ம இடத்துல இருந்து பறிக்கப்பட்டது, விளக்கப்பட்டது, நம்முடைய விவேகம் கெடுக்கப்பட்டது, விவகாரத்தில் சிக்க வைக்கப்பட்டோம். அப்புறம் நமக்கு வெளி விவகாரத்துல ஈர்ப்பு வந்தது, அதை இதை பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம். இப்படியே நம்ம வாழ்க்கை வீணா போயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் வீணா போயிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் மனிதர்கள் மாறவே இல்லை, ஏன்னா மாறதுக்கு வாய்ப்பே இல்லை, இனிமேல் ரொம்பவும் கஷ்டம். ஏன்னா முன்னையாவது கொஞ்சம் நஞ்சம் அப்படி இப்படி பார்த்து மாறினா, இப்பதான் கையிலேயே கொடுத்துட்டோமே மொபைல் போனை, அப்ப அதுல எல்லாம் கன்றாவியான விஷயங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கிறான், கண்ட விஷயங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி விஷயம் வந்து ரீச் ஆகாது இனிமேல் மக்கள்கிட்ட. அப்ப இது மாதிரி விஷயங்கள் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் ரொம்ப குறைவு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கலியுகம் அப்படித்தானே, கலியுகம் வந்து அழிவை நோக்கி போகும், அது யாராலையும் தடுக்க முடியாது, அது நடந்துகிட்டு இருக்கு. அது அதுதான் மைண்டினுடைய அழிவு. அது வந்து இப்ப நம்ம 37வது ஸ்லைட்ல இதை நிரூபணம் பண்ணிட்டாரு. இப்ப சத்து மாத்திரம் தான் இருக்கிறது. அடுத்தது 38ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நிர்ஜகத்து வியோம திருஷ்டம் சேத் பிரகாச தமசி வினா திருஷ்டம் கிஞ்சதே பக்ஷே ந பிரத்யட்சம் வியத் கலு. இங்கேயும் ஒரு அருமையான விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒளியும் இருளும் இல்லாமல் உலகமற்ற ஆகாசம் நீ கண்டதாக சொல்வாயானால் அது எங்கு கண்டது? உன் கொள்கையில் அந்த ஆகாசம் நேரடி அனுபவ பொருள் அல்லவே அப்படின்னு அருமையான அடுத்த கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அவர் யாரை நோக்கி கேட்கிறாருன்னா, பூர்வ பட்சிகள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அதை நமக்கு புரியணும். ஏன்னா நாம வந்து என்னடா இந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்டுருக்காரான்னு நம்ம நினைச்சு கூடாது. ஏன்னா இதெல்லாம் மாற்று மதத்தினருக்கும் புத்த மதத்தினருக்கும் நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் கேட்ட கேள்வி. அப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்க நம்ம ரிஷிகள் அப்படின்னா, இங்க ஒளியும் இல்லை இருளும் இல்லை, அப்ப இந்த பிரபஞ்சமே தோன்றல, அங்க என்ன இருந்தது நீ சொல்ற? ஒன்றும் இல்லை, வெளி மட்டும் இருந்தது, வெட்ட வெளி, அங்க ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறாய். அப்ப அப்படிப்பட்ட உலகமற்ற வெளியை நீ கண்டதாக சொல்வாயானால், அப்படிப்பட்ட ஒரு வெளியை நான் கண்டுவிட்டேன் என்று நீ சொல்வாயானால் அது எங்கு கண்டது? உன் கொள்கையில் அந்த ஆகாசம் நேரடி அனுபவ பொருள் அல்லவே அப்படின்னு அருமையான ஒரு கேள்வியாவே இங்க கேட்கிறாரு. பாருங்க, க்வத்ருஷ்டம் கிஞ்சதே பச்சே ந பிரத்யட்சம் வியத் கலு, அது எப்படி நீ பிரத்யட்சமா நீ பார்க்க முடிஞ்சதுன்னு கேட்கிறாரு. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் சொல்றான் நான் வந்து அப்படியே தியானத்துல உட்காந்தேங்க, அப்படியே நிர்விகல்ப சமாதியில போய் அப்படியே நான் வெட்ட வெளியா மாறிட்டேன், அப்படியே நான் வெளித்தன்மையில் இருக்கிறேன் அப்படிங்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வெளியா மாறிட்டேன், அந்த வெளியா நான் இருக்கிறேன், அந்த வெளியை நான் பார்த்தேன் அப்படின்னு என்ன வேணா ஒருத்தர் சொல்லட்டுமே. அப்ப உலகமே இல்லாத ஒன்றுமே தோன்றாத அந்த வெளியை நான் பார்த்தேன் என்று நீ கூறுவாயானால் அந்த பார்வை உன்னிடத்திலே எழுகின்ற அந்த பார்வை அது எப்படிப்பட்ட பார்வை? நீ ஊனக்கண்ணை வச்சுக்கிட்டு வெளியிருக்கிற ஆகாசத்தை பார்த்துட்டு சொன்னாலும் சரி, இல்ல ஞானக்கண்ணை வச்சுக்கிட்டு நான் அப்படியே எம்டினஸ் ஆயிட்டேன், நானே அந்த ஆகாசம், ஆகாசத்துல என்னங்க இருக்கு, அங்க ஒண்ணுமே இல்லை, எம்டினஸ் தானே, அப்ப நானும் அதே மாதிரி எம்டி ஆயிட்டேன், ஒன்லி பிளாக்கா இருக்கிறேன், அங்க ஒண்ணுமே இருக்காது, ஆனா நான் இருக்கிறேன் அங்கன்ட்டு அப்படியே அந்த இருட்டை பார்த்துக்கிட்டு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்க. அந்த பார்வை ஒளி இல்லாமல் இருள் இல்லாமல் எப்படி ஏற்பட்டது? மேலும் உன் கொள்கையிலேயே ஆகாசம் கண்ணால் நேரடியாக காணப்படும் பொருள் அல்ல, அப்படியானால் நான் கண்டேன் என்ற சொல் எப்படி பொருந்தும்? இது எப்படி பொருந்துகிறது அப்படின்னு ஒரு கேள்விதான் இந்த செயலில் எழுப்புறார். அப்ப இதுவும் நம்ம ஆழமா விசாரித்து பார்க்க வேண்டிய ஒரு விவேகமான கேள்விதான். ஏன்னா இந்த ஸ்லோகம் வந்து நான் கண்டேன், நான் அனுபவித்தேன், நான் அடைந்தேன் அப்படின்னு நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. அப்ப நீங்க அப்படி சொல்றீங்கன்னா, நான் ஒரு அமைதியை கண்டேன், நான் ஒரு ஆனந்தத்தை அடைந்தேன், நான் ஒரு வெளித்தன்மையை உணர்ந்தேன் அப்படின்னு நீங்க என்ன சொன்னாலும் அந்த நிலை வந்து புத்தியின் அடிப்படையிலேயே கேள்விக்கு உள்ளாக்குகிறது அப்படின்னு நீங்க சொல்லிட்டாரு. அடித்தளம் இல்லாமல் அந்த அனுபவம் உனக்கு நேராது. அப்ப அதுக்கு உண்டான பேஸ்மெண்டா நீ இருந்துகிட்டு நீ வேற எதையோ உன்னை அனுபவிக்கிற, அடையிற, துடிக்கிறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறிய. அப்படி நீயா அதுவா இருக்காம நீ அதுக்கு அப்பாற்பட்ட ஒன்னை தேடிக்கிட்டு இருக்க, அடைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றது எப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானம் அதை இங்க சொல்றாங்க. அப்ப பொதுவாவே நம்ம வந்து சாதாரணமா இந்த ஊனக்கண்ணை வச்சுக்கிட்டே நம்ம உன்னை பார்க்கணும்னாலும் அங்க ஒளி தேவை, அப்ப நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை, வெளிச்சம் இல்லைன்னா நமக்கு என்ன இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நமக்கு இந்த ஊனக்கண்ணால எதையுமே உண்மையிலேயே பார்க்க முடியாது. அப்ப சூரியன் வந்த பிறகுதான் இது இது இங்க இருக்குன்னு நமக்கு தெரியும், இல்லைன்னா அதுவும் நமக்கு தெரிய போறது இல்லை. அப்ப இருள் ஒளி வேறுபாடு இங்க தேவைப்படுது இல்லையா இந்த ஊன கண்ணுக்கு. அது மாதிரி ஒன்றுமே இல்லை என்று ஞான கண்ணால நீ எப்படி சொல்லுவ? நீ ஞானம் அடைந்து விட்டேன், அதுதானே புத்த மதம் சொல்ற ஞானம். அந்த புத்த மதம் சொல்ற ஞானம் என்னன்னா, நான் ஞானம் அடைந்து விட்டேன், அங்கு ஒன்றுமே இல்லை, சூன்யம் அப்படின்னு சொல்லுது. அப்ப நீ அந்த ஒன்றுமே இல்லை சூன்யம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான கண் கூட ஒளி இருள் இல்லாமல் எப்படி காணப்படும் ஒன்றாக மாறியது உனக்கு? ஏதோ ஒன்று இல்லை இருக்கிறது என்று சொல்லக்கூடியதுதான் உண்மையான ஒளி, உண்மையான அதிஷ்டானம். அப்ப அந்த ஒளி, அந்த அறிவு, அந்த உணர்வு தான் நீ என்று இங்க உணர்வதுதான் உண்மை நிலை அப்படிங்கிற ஒரு உபதேசத்துக்காக இங்க இந்த கேள்வி எழுப்பப்பட்டதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆகவே உலகமற்ற ஆகாசம் கண்டேன் என்பது உண்மையான காட்சி அல்ல, அது ஒரு கருத்து மாத்திரமே. அதாவது சும்மா ஒரு கருத்து, நான் இப்படி கண்டுபிடிச்சிட்டேன், இப்படி பார்த்துட்டேன், இங்க ஒரு சூன்யம் தான் இருந்தது அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா அப்படி சொல்றத ஒரு கருத்தா தான் நம்ம பார்க்கணும். அந்த கருத்தை புத்தி ஏற்றுக்கொள்ள முடிகிற போது அந்த கருத்தை உங்களுடைய புத்தி ஏத்துக்குது. அதை விட மிக நுண்ணிய ஆகாசம் அற்ற சத்தை ஏன் ஏற்க முடியாது அப்படிங்கிற கேள்வியோட இங்க இந்த இடத்துல நமக்கு புரிய வச்சுட்டாங்க ரிஷிகள். அப்ப நம்ம இதைதாங்க பார்க்கணும். அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஏற்கனவே ஒருத்தன் திணிச்சிருக்கிறான், அதை நம்ம நம்பிக்கிறோம். ஆனா அதற்கான அதிஷ்டானத்தை நம்ம நம்ப மறுக்கிறோம். ஆனா அதிஷ்டானத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதன் மீது ஏற்று வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அதெல்லாம் அந்த அதிஷ்டானத்தின் இருப்பில் இருந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். அந்த அதிஷ்டானம் தான் உண்மையில் இருக்கிறது. அப்ப அந்த உண்மை நிலையை உணர்ந்து விட்டா போதும், மற்றதெல்லாம் அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற தோற்றம் மாத்திரமே. அப்ப வெறும் தோற்றத்துக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? அந்த இருப்பு எதுவோ அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்குத்தான் நம்ம அழகான ஓமானம், இன்றைக்கு காலகட்டத்துக்கு பொருந்துற மாதிரி ஒரு ஓமானம் என்ன அப்படின்னா, வெள்ளை திரையும் திரைப்படம் தான் ஓமானம். அந்த வெள்ளை திரை தான் சத்து, அது தூய்மையாக தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்குது. அந்த வெள்ளை திரையில எதுவும் ஒட்டவே இல்லை, ஒரு அழுக்கும் இல்லை, ஒரு கரையும் இல்லை, ஒரு விஷயம் அங்க இல்ல, அப்படி இருக்குது அது சத்து, அதுதான் இருப்பு, அது இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதன் மீது ஒரு படம் ஓட ஆரம்பிச்ச பிறகு அதுல ரத்த கரம்பரெல்லாம், கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது மலர்கள் தூவப்படலாம். ஆனா இரண்டும் முரண்பாடான விஷயம். ஒரு கொலை செய்து அதுல இருந்து ரத்தம் அப்படியே சேதறி ஓடுற மாதிரி ஒரு சீனு, அப்புறம் குண்டு வெடிச்சு அப்படியே திபு திபு நெருப்பு பருத்திக்கிட்டு எரியற மாதிரி ஒரு சீனு, அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி ஒரு சீனு. ஆனா சீன்கள் மாறி மாறி வரும். ஒரு டைம் கும்பாபிஷேகம் நடக்கிற சீன் வரும்போது மனசு அப்படியே புலங்காங்கிதம் அடைஞ்சு கன்னத்துல போட்டுக்குது கடவுளை பார்த்து. ஒரு டைம் குண்டு வெடிக்கும் போது மனசு அப்படியே பதறிக்கிட்டு அந்த சீட்டை விட்டு எழுந்து ஓட பாக்குது. இன்னொரு சைடு சோகமா சீன் வந்தா அழுவுது, இன்னொரு சைடு சிரிப்பு வந்தா சிரிக்குது. அப்ப இப்படி ஒவ்வொரு ரோலுக்கும் தகுந்த மாதிரி மனசு மாறி மாறி ரியாக்ட் பண்ணுது. ஆனா இத்தனையும் அந்த வெள்ளை திரையில நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த வெள்ளை திரை எந்த ரியாக்டும் பண்ணல பாருங்க. அந்த வெள்ளை திரை இதனால பாதிக்கப்படவே இல்லை பாருங்க, அப்படி அது அழகா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அப்படிதான் அதிஷ்டானம் இருக்கு. ஏன்னா அதுக்கு தெரியுது, நான் இருக்கிறதுனால இது இருக்குது, அதனால இதை பத்தி நான் எதுக்கு அலட்டிக்கணும், என்னுடைய இருப்பினால் இந்த பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை. ஏன்னா நாம வந்து ஒரு உதாரணம் சொன்னா கூட நம்முடைய மைண்ட் எப்படின்னா ஜடப்பொருளாவே அந்த அறிவை பாக்குது. வெள்ளை திரையும் திரைப்படமும் உதாரணம் கொடுத்துட்டோம்னா நம்ம மைண்ட் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, அந்த டான்ஸ் ஆடுற கதாநாயகன் கதாநாயகி தான் உண்மை பொருள் மாதிரியும், அந்த டான்ஸ் ஆடுற கதாநாயகனுக்கு கதாநாயகி பின்னாடி இருக்கிற வெள்ளை திரை வந்து ஒரு ஜடப்பொருள் மாதிரி நம்ம மைண்ட் திங்க் பண்ணிட்டு இருக்குது. சினிமா உதாரணம் நம்ம கொடுத்தோம்னா அதே மாதிரி இங்கேயும் நம்ம மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இவ்வளவு விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் உண்மை மாதிரி நம்ம மைண்ட் எடுத்துக்குது. ஆனா இவ்வளவு விஷயத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிற அடித்தளமா இருக்கிற அறிவை வந்து நம்ம மனசு வந்து ஜடப்பொருளை பாக்குது, அதிஷ்டானத்தை கண்டுக்க மாட்டேங்குது, அதிஷ்டானத்தை மதிக்கவே மாட்டேங்குது. இதுதாங்க மைண்டினுடைய பியூட்டி. ஏன்னா மைண்டு அந்த அறிவுக்கு மீறி டாமினேஷன் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு பேர் தாங்க அகங்காரம். அதைத்தான் நம்ம ரிஷிகள் சொல்றாங்க. நம்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஏன் வந்து அறிவு தெரிய மாட்டேங்குதுன்னா, நீ மனதுல அகங்காரியா மாறிட்ட, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீ உன்னுடைய ஈகோ இழக்காம இருக்கிற வரைக்கும் நீ எப்படி அறிவை அறிவாய்? அறிய முடியாது. அப்ப அதிஷ்டானத்தை அறிவதற்கு உன்னால் ஏற்க முடியாததற்கு காரணம், நீ ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ண பதிவுகள் தான் காரணம். அதுதான் நம்ம எளிமையா புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ உதாரணம் எல்லாம் கொடுத்துட்டோம். ஒரு எம்டி டம்ளரா வந்தீங்கன்னா அதுல புது விஷயங்களை கொடுக்கலாம், புது விஷயங்களை ஊத்தலாம். ஆனால் ஆல்ரெடி லோடட் டம்ளரா அதுல நிறைய விஷயத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து உட்காந்தீங்கன்னா அதுல என்னத்தை லோட் பண்ண முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. டம்ளர் நிறைய ஏற்கனவே டீ இருக்கு, அதை கொண்டு வந்து டீ டம்ளர்ல ஊத்துறோம்னா என்ன ஆகும்? டீ வழிஞ்சு வெளியே தான் போகும். அப்ப எம்டி டம்ளரோடு வந்து டீ கேட்டீங்கன்னா நம்ம ஊத்துனா டீ வாங்கி குடிக்கலாம். அது மாதிரி இங்க சாஸ்திர ஞானம்ங்கிறது ஏற்கனவே லோடட் மைண்டை வச்சுக்கிட்டு வந்து கேட்டா எப்படி புரியும், புரியாது. அப்ப எல்லாரும் அந்த லோடட் மைண்ட்ல இருந்துகிட்டு ஆல்ரெடி ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து இந்த விஷயத்தை கேட்டா எப்படி உள்ள போகும், போகாதுங்கிறது ப்ராப்ளம். அப்ப அதான் இங்கே ரிஷிகள் சொல்றாரு, இந்த வித்யாரண்யர் அதான் இங்க இந்த செயலில் குறிப்பிடுறாரு. அப்ப ஏற்கனவே நீ ஒரு கருத்தை புத்தியில் ஏற்றுக்கொள்ள முடிகிற போது அதை விட மிக நுண்ணியமான ஆகாசமற்ற சத்தென்ற இருப்பை ஏன் ஏற்க முடியாது, அது ஏன் ஏற்க முடியவில்லை உன்னால், ஆல்ரெடி லோடடா இருக்கு, அதான் ப்ராப்ளம். அந்த பழைய பதிவுகள் மனசுக்குள்ள இருந்து விலக மாட்டேங்குது. அப்ப இதான் நம்ம மாத்திக்கணும். இந்த பாடத்துல நம்ம எப்படி வெற்றி பெற முடியும், இப்ப நம்ம வந்த வேலையை எப்ப முடிக்க முடியும், என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க பக்தி மார்க்கத்துல போனா அதுக்கு பேர் அகங்காரமற்ற நிலை, ஞான மார்க்கத்துல போனா அஜ்ஞானமற்ற நிலை. இவ்வளவுதாங்க விஷயம். அகங்காரத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, நீங்க பக்தியில போனா அகங்காரத்தை விடும்பாங்க, நீங்க ஞானத்துல வந்தா அஜ்ஞானத்தை விடும்பாங்க. இவ்வளவுதான் டாபிக். அப்ப இந்த பேஸ்மெண்ட் உங்களுக்கு புரிஞ்சுட்டா, இங்க நீங்க ஞானத்துக்குள்ள வந்த உடனே நீங்க அஜ்ஞானத்தை விடுங்க, ஏற்கனவே தவறா ஏற்றி வச்சிருக்கிற எண்ணங்களை ஃபர்ஸ்ட் விடுங்க, அதுல இருந்து உங்களால விலகவே முடியல, தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் இருந்து உங்களால வெளிவரவே முடியல. அதுதான் சத்தியம்னு நம்பிக்கிட்டு இருக்கிற மனசு கிட்ட போய் உண்மை சத்தியத்தை காட்டி கொடுத்தா அது எப்படி ஏத்துக்கும், ஏத்துக்காது. அதுதான் இப்ப பிரச்சனை. ஏன்னா எல்லாரும் வந்து அத்வைத பாடம் கேட்கறீங்க, ஆனா யாரும் நடைமுறைக்கு வர்றதில்லை. ஏன்னா ஏத்துக்க மாட்டேங்குது மனசு. அப்ப இந்த பிரச்சனையை வந்து இன்றைக்கு நேற்று இல்ல, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. இதை சொல்ல வருகின்ற ஆசிரியர்களுக்கும் இது நல்லாவே தெரியும், ரிஷிகளுக்கும் இது நல்லாவே தெரியும், ஆதிசங்கருக்கும் இது தெரியும், வித்யாரியனருக்கும் இது தெரியும், இப்ப எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் மனசு வந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாது, ஏன்னா அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாமே அப்படித்தான், நம்ம வாழ்க்கை இப்படிதான் மற்றவர்களால் கையாளப்படுகிறது. ஆனா நம்முடைய சுயத்தை யாரும் காட்டி கொடுக்க தயாரா இல்லை. இன்னொரு விஷயத்தை காட்டி காட்டியே நம்மளை மயக்கி மோசம் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம இக்கரைக்கு அக்கறை பச்சன்ட்டு இங்கிருந்து அந்த பக்கத்தை பார்த்து ஏங்கிட்டு இருக்கிறோம், நம்ம பக்கத்தில் இருக்கிறத நம்ம கண்டுக்கவே இல்லை. அப்போ இப்படிதான் பிரச்சனை. நமக்குள்ள இருக்கிற அத்தனை அற்புதங்களையும் நம்ம பார்க்கல, நமக்கு வெளியிருக்கிறதெல்லாம் அற்புதம்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இது மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களை வந்து நம்ம எப்படி அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியும், ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் நம்ம பாடத்திட்டம் ஓடுறதே கிடையாது, ஒரு 200 பேர் 300 பேர் கூட பார்க்கறது கிடையாது. ஏன்னா நீ தான் அது, நீ தான் அதுன்னு சொன்னால் என்னையா உளறிட்டு இருக்கேன்ட்டு ஓடிடுறான். இங்க உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதை பாக்குறத விட்டு நீதா அது நீதா அதுன்ட்டு. நான் அன்னைக்கு அப்படிதான் ஒரு வீடியோ யூடியூப்ல பார்த்தேன், நம்ம வந்து நீதா அதுன்னு சொல்றோம், எவனுமே பார்க்க மாட்டேங்கிறான். ஆனா ஒருத்தன் வந்து புருடா விடுறான், அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நீ கேளு உனக்கு எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறான். உடனே ஒரு 88K ஓடி இருக்கு, 88 கோடி பேர் பார்த்திருக்காங்க. அப்ப பாத்துக்குங்க, அப்ப இத்தனை பேர் அதை பாக்குறான், ஆனா நம்மளத 200 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஏன்னா இங்க நீதா அதுன்னு சொன்னா இவன் வளர்த்திட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆனா அது இன்னொருத்தர்கிட்ட கேள அது எல்லாம் கொடுக்கணும்னா ஒரு கூட்டமே அதை அவர் என்ன சொல்றாரு அதை ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட கேட்கறேன் அப்படின்ட்டு அந்த எதிர்பார்ப்பு. நம்ம பாசையில சொல்லணும்னா அந்த பிச்சை எடுத்தே பழகின மனசு, அதாவது இன்னொருத்தர்கிட்ட வந்து எதிர்பார்த்து எதையாவது கொடுங்க ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே பழகிட்டு அது கடவுள்கிட்டையும் கடைசியில பிச்சை எடுக்கிற அளவுலயே போய் நின்றுடுச்சு. அது கடைசியில பிரபஞ்சத்திடத்துலயே அதுதான் கடைசியா பண்ணிட்டு இருக்குது. அதுக்கு இப்ப கௌரவமான பேர் என்ன தெரியுமா, வேண்டுதல்னு பேர். வேணும்னு கேட்கறமல கை நீட்டி, அதுக்கு வந்து கௌரவமான பேர் வந்து வேண்டுதல், அதுக்கு கௌரவம் இல்லாத பேர் வந்து பிச்சை. அப்ப நாம தான் முடிவு பண்ணிக்கணும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது. அப்ப நம்ம வந்து பிச்சை எடுக்கலாமா இல்ல நாமளே 4 பேர் கொடுக்கற மாதிரி வாழலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாமளே 4 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட அத்தனை அற்புதங்கள் இருக்குப்பா, ஆனா அது நீ உன்னை உணர்ந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா நீ மற்றவங்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டே வாழ வேண்டியதுதான். அப்ப நம்ம மற்றவங்ககிட்ட பிச்சை எடுத்தே வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்படிதான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம், ஏன்னா நம்மளை அப்படிதான் வச்சிருக்காங்க. அரசியல்வாதிகள் அப்படிதானே வச்சிருக்கான், தலைக்கு 5000 ரூபா போட்டான், இன்னும் ஓட்டு அவங்களுக்கு தான், 5000 ரூபா போட்டிருக்கான்ல, அதனால எல்லாம் அவங்களுக்கே போட்டுருவோம் ஓட்டை. அப்ப எப்படி மனோபாவம் பாருங்க, அரசியல்வாதிகள் எப்படி வினாடிக்கு வினாடி மாறுறாங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம கண் கூட பாக்குறோம், அப்போ நம்ம மாற மாட்டேங்கிறோம், ஏன்னா பகுத்தறிவு பத்தல. அப்புறம் ஒரு சினிமா நடிகர்களே நம்ம அரசியல்வாதிகளாக்க பாக்குறோம், அவங்க சினிமாவில் நடிக்கிற மாதிரியே வந்து இங்க நேர்லயும் நடிக்கிறாங்க, அதை உண்மை நம்புறோம். அப்ப எல்லாமே வாழ்க்கையே வந்து ஒரு நாடக மேடைய மாறி இங்க இங்கேயும் நடக்குது அங்கேயும் நடக்குது, ஆனா தன்னுடைய வாழ்க்கையே நாடகங்கிறது நிறைய பேர் தெரியல. அதாவது வெளி நாடகத்துல சிக்கிக்கிட்டு இப்படி விவகாரம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்முடைய வாழ்க்கையே ஒரு நாடகத்துல ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது யார் புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் உண்மையான ஞானி அப்படிங்கிறத நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் அழகா இங்க சொல்லி தராங்க. அப்ப நாம் இந்த செயல்படி நிதித்தியாசனம் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து ஒருத்தர் பார்க்கிறேன், அடைந்தேன், அடைகிறேன், சூன்யம் அப்படின்னு என்ன வேணா சொல்லுட்டுங்க. அதாவது இருப்புக்கு வேற எதிர்ப்பதமா என்ன வேணா சொல்லலாம், ஆனா அப்படி ஒரு எண்ணம் வந்தால் அதை கவனிக்க வேண்டும். அதுதான் நிதித்தியாசனம். அப்ப கவனிச்ச பிறகு ஒரு கேள்வி கேட்கணும், எப்படின்னா இது உண்மையிலேயே பார்க்கப்பட்ட விஷயமா அல்லது அடையப்பட்ட விஷயமா அல்லது நினைக்கப்பட்ட விஷயமா அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாத்தீங்கன்னா, என்னென்ன மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணத்தை உண்டாக்கி இந்த உலகத்துல நீங்க விவகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே கரைஞ்சி போய் எப்பொழுதும் இவைகளுக்கெல்லாம் ஆதாரமான இருப்பு இருப்பதினால்தான் இது எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற தன்னுடைய சுயம் வெளிப்பட்டு அதுல நாம நிலை பெற முடியும் அப்படிங்கிறத இங்க நிதித்தியாசனமா நம்ம எடுத்துக்கணும். அது தவிர இந்த செயல்ல சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க எல்லாம் புலன்கள் அடிப்படையில் தான் இங்க அறியப்படுகின்றன. அப்ப மனசும் புலன்களும் இங்க ஒரு விவகாரத்தை உண்டு பண்ணி அது உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கு. அப்ப ஆகாசம் கூட அனுமான பொருள், நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி உண்மையிலேயே இங்க ஆகாசம் வெளி அப்படின்னு நீங்க சொல்றது கூட ஒரு அனுமான பொருள் தாங்கிறாரு. அதை விட அடித்தளமான சத்து காண வேண்டிய ஒன்றல்ல, நீயே அது, தத்துவமசி. எப்படிப்பட்ட மகா வாக்கியம் பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மகா வாக்கியத்தை உள்வாங்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆதாரமா அடித்தளமா நீயே இருக்கிறாய் என்று நம்மை காட்டி கொடுக்கின்ற மகோன்னதமான வார்த்தையை, மகத்துவமான இந்த ரிஷிகளினுடைய பாதையை பற்றாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வெளியே விஷயத்தை பற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப இங்க வந்து ஒரே வார்த்தையில இங்க அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லிடுச்சுன்னா, ஆகாசம் கூட அனுமான பொருள்னு வச்சு பாருங்க. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உலகமே ஒரு அனுமானம் தான், இந்த உலகமே ஏற்றி வைக்கப்பட்டது தான், மனதில் ஏற்றி வைக்கப்பட்டது தான். இப்பதான் பாரதியார் பாட்டு ஞாபகத்துக்கு வரணும், நிற்பதுவே நடப்பதுவே தோற்ற மயக்கங்களோ. ஏன்னா உண்மை அப்படிதான், மனசு நீங்க இந்த விஷயத்தெல்லாம் உண்மையா பார்த்தா உண்மை மாதிரி தெரியும், அதனுடைய விசாரித்து பார்த்தா விவேகத்தினால அது எங்கிருந்து வெளிப்படுதுன்னு புரியும். அப்ப எங்கிருந்து வெளிப்படுதோ அதுதான் உங்களுடைய மூலம், அந்த மூலத்துக்கு நீங்க திரும்பிட்டீங்கன்னா இங்க எல்லாம் உங்களுடைய இருப்பு. அப்ப உங்களுடைய இருப்பினாலே இங்க எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இருப்பை இருத்தி வைத்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வைபவம் தான் இந்த பிரபஞ்சம். அப்ப அப்படிப்பட்ட நிலையில இந்த பிரபஞ்சத்தை நீங்க எப்படி கையாளக்கூடிய விஷயம் உங்ககிட்டயே இருக்கிறத வச்சுட்டு நீங்க வேற இடத்துக்கிட்டயோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தை உங்களுக்கு அளித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அனுபவத்தில் உணருங்கள் என்று ரிஷிகள் சொல்றாங்க. அப்ப இது உணர்ந்தவங்க வந்து ஞானிகள். ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த தெளிவு அடைஞ்சிட்ட பிறகு இந்த உலகமே என்னுடைய காலடியிலன்ட்டு கால் மேல கால் போட்டு படுத்துட்டு இருக்காங்க. அதான் உண்மையான ரிஷிகளுடைய வாழ்க்கை. அப்ப ரிஷிகள் வந்து என்னன்னா, நான் இருப்பதினால் இங்க எல்லாம் இருக்கிறது, அதுதான் கடவு உபனிஷத்துடைய மந்திரம். திருப்பி அதே தான் நான் ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன், நான் தத்ர சூரிய பாதி, நான் சந்திர தாரகம், நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி, தமைவ பாந்தம் அனுபாதி சர்வம், தசிய பாஷா சர்வம் இதம் விபாதி. நான் ஒவ்வொரு பாடம் எடுக்கும்போது இந்த செயல கொண்டு வந்து நிறுத்துவேன் கடைசியா. ஏன்னா இது நசிகேதனும் யம தர்மராஜனும் பேசிக்கிட்ட அற்புதமான ஒரு செயல். ஏன்னா இந்த செயல் என்ன தமிழ்ல சொல்லுதுன்னா, அந்த சூரியன் ஒளிர்வதும் அந்த சந்திரன் ஒளிர்வதும் எல்லாம் என்னுடைய இருப்பினாலே. நான் இருப்பதினால் சூரியன் ஒளிர்கிறது, நான் இருப்பதினால் சந்திரன் ஒளிர்கிறது, நான் இருப்பதினால் விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அப்ப நான் இல்லாமல் இந்த அக்னி ஒளிர்ந்து விட முடியுமா? குதோயம் அக்னிகி, அந்த கற்பூர ஜோதி, கோயில போய் காட்டுற கற்பூர ஜோதியாகட்டும் வெளியிருக்கிற வெளிச்சமாகட்டும் எல்லாமே என்னுடைய இருப்பினாலேயே இருக்கிறது, நான் இல்லாமல் இங்கு எதுவுமே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட நான் யார்? முதல்ல நம்ம சித்துன்னு சொல்லிட்டு இருந்தோம், இப்ப நான் யார்? சத்து. அந்த சத்தின் அதிஷ்டானத்துல இங்க சித்து பிரகாசித்து கொண்டு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணி காட்டி கொண்டிருக்கிறது. அப்ப எப்படி நம்ம அப்டேட் ஆயிட்டு இருக்கோம் பாருங்க, இப்படிதான் அப்டேட் ஆகணும். அப்டேட் ஆயிட்டு இப்ப நீங்க உண்மையிலேயே உங்களுடைய இருப்பு, உங்களுடைய அதிஷ்டானத்தில் தான் இங்க எல்லாம் இருக்கிறது, நீங்கள் இருப்பதினால்தான் இந்த பிரபஞ்சமே இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட பிரபஞ்சத்துல உங்களால் தான் இந்த ஆகாயமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வெளியே நீங்க இருக்கிறதுனாலதான் இருக்கு, இல்லைன்னா வெளி கூட கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் வெளியாயிட்டேன், நான் வெளியே போயிட்டேன், சூன்யம் அது இதுன்னு எதுவுமே இங்க செல்லுபடி ஆகாது. ஏன்னா அப்படி சொல்றவன் யாரோ அதுதான் இங்க சத்து, அதுதான் அந்த சித்து என்று நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் இங்கு ஆணித்தரமாக நிரூபித்து விட்டார்கள் என்பதை இந்த செயல் மூலமாகவும் நம்ம உறுதி செய்கிறோம். அப்ப இங்க ஒரே ஒரு சித்தாந்த வரியில சொல்லணும்னா, காணப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டா அது வெறும் கருத்து மாத்திரமே, ஆனால் எதுவுமே காணப்பட முடியாத இருப்பு மாத்திரமே உண்மை அப்படிங்கிறத இங்க நம்முடைய ரிஷிகள் புரிய வைத்தார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த நிலையில நாம இந்த 38வது ஸ்லோகத்தை நிறைவு செய்துட்டோம். அடுத்த வகுப்பு திங்கக்கிழமை வச்சுக்கலாம். 39வது ஸ்லோகத்துல அடுத்தது என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.